தெய்வத்தின் மேற்றெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ தேவாரவம் திருவாசகமம் உய்வை தரச் செய்த நால்வர் பற்றாள் எம் உயிர் துணையே நம பார்வதி அரகர மகாதேவ சிவனையின் செல்வர்களே, விக்ரமசிங்கவரம் சைவநெறி கழகம் நடத்தி வருகின்ற இந்த அருமையான பயிற்சி வகுப்பிலே இன்றைய தொடக்க நாள். இந்த நாளிலே இருந்து 15 நாட்கள் எந்தவிதமான சிந்தனையும் இல்லாமல் நாம் சைவத்திலேயே ஊறி திளைத்து சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு பெரிய இரும்பு கடலும் சொல்லலாம், தேன் சொல்லலாம், சைவ சித்தாந்த தேன் அருந்தினர் சிலரே என்று கூட ஒரு சாமிகள் சொல்வது போல, இந்த சைவ சித்தாந்தமாகிய தேனை சிலர்தான் அருந்த முடியும் என்பது குரவர் சுவாமியுடைய வாக்கு. அந்த வகையிலே நீங்கள் அருந்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு காலையிலே இருந்து வேறு சிந்தனையே இல்லைன்னு நினைக்கிறேன். அநேகமா எல்லாருமே ஊரு குடும்பத்தெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களை எல்லாம் இங்கே ஆட்படுத்துகின்ற ஒரு பெரிய பணியை இந்த விக்ரமசிங்கபுரம் சைவநெறி கழகம் செய்து வருகிறது. அதிலே சமய கல்வி என்கின்ற ஒரு தலைப்பிலே அடியனுக்கு அவர்கள் பணித்திருக்கிறார்கள். சமய கல்வி என்று சொன்னால் பல்வேறு அம்சங்கள் அதிலே அடங்கும். பொதுவாக தத்துவம் சமயம் ரெண்டு சொற்கள் நமக்கு இந்த துறையிலே அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இன்றைக்கு நான் முதல் நாளாக இருக்கின்ற காரணத்தினாலே எதை எடுத்துக் கொள்ளலாம் என்று சிந்தித்த பொழுது பொதுவாக சைவ சித்தாந்தம் ஓர் அறிமுகம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே பல செய்திகளை உங்களுக்கு சொல்லலாம் என்று கருதுகிறேன். நேரம் எந்த அளவுக்கு நமக்கு அனுமதிக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் சிந்திப்போம். ஆகவே சைவம் சித்தாந்தம், சைவம் என்பது என்ன, சித்தாந்தம் என்பது என்ன? நாங்கள் மலேசியாவில் சென்றிருக்கும் பொழுது மலேசிய அன்பர்கள் கேட்டார்கள், சைவத்திற்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டாங்க. பொதுவாக அந்த ஐயம் எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன். ஆகவே அந்த வகையிலே பொதுவாக சில அறிமுகத்தை உங்களுக்கு நான் செய்யலாம் என்று கருதுகின்றேன். இதை புரிந்து கொள்வதற்கு சைவம் என்றால் பொதுவாக சிவ சம்பந்தம் உடையது என்று வைத்துக் கொள்ளலாம். சிவம் இந்த சொல்லிலே இருந்து வந்த இன்னொரு சொல் தான் சைவம். அதை சிவ சம்பந்தம் உடையது என்று வைத்துக் கொள்ளலாம். சித்தாந்தம் என்று சொன்னால் அது என்ன சொல்? சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு பொருள் காணுவதற்கு முன்பாக அது இலக்கிய சொல்லா, சமய சொல்லா, தர்க்க சொல்லா என்பதை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரே சொல்லே இலக்கியத்தில் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், தர்க்கத்தில் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், சமயத்தில் இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கும். ஆகவே சித்தாந்தம் என்ற சொல் என்ன சொல் என்று கேட்டால் பெரியவர்கள் நமக்கு விளக்கியிருக்கிறார்கள், ஆகமம் தெரிந்த விற்பனர்கள் சொல்கிறார்கள், அது தர்க்க சொல். அது இலக்கிய சொல்லுமல்ல, சமய சொல்லுமல்ல. சித்தாந்தம் என்று சொன்னாலே எந்த ஒரு கொள்கையும் போதிக்க வருகின்றவர்கள் முடிவாக சொல்லுகின்ற கருத்து சித்தாந்தம் தான். கம்யூனிச சித்தாந்தம் சொல்லலாமா, சொல்லிக்கலாம், தப்பு இல்ல. மார்க்சிச சித்தாந்தம் சொல்லலாமா, சொல்லலாம், தப்பு இல்ல. அப்ப சித்தாந்தம் என்று சொன்னால் என்ன பொருள் என்றால் தர்க்கத்திலே இருக்கக்கூடிய 5 அம்சங்கள், அதுல சித்தாந்தம் என்பது ஒரு சொல், அது தர்க்க சொல். அந்த தர்க்க சொல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட கொள்கையினர் கொண்ட முடிவான முடிவு என்பதுதான் அதனுடைய பொருள். ஆனாலும் அது என்ன ஆச்சுன்னா காரண இடுகுறியாக, இந்த காரண இடுகுறின்னு தமிழ் ஒரு இலக்கணம் இருக்கு, காரண பெயர் இடுகுறி பெயர், காரண இடுகுறி அப்படி ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் விளக்கலாம், இலக்கணம் சொல்ல ஒரு அரை மணி நேரம் சொல்லிட்டே இருக்கலாம். காரண பெயர்னா என்ன, இடுகுறி பெயர்னா என்ன, காரண இடுகுறினா என்ன? அது சித்தாந்தம் என்பது காரண இடுகுறி. அது காரண இடுகுறியாக சிவாகமங்களில் முடிந்த செய்திய சித்தாந்தம். இதுக்கே ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுறாப்புல சொல்றதா, நாற்காலின்னு சொல்றீங்க, நாற்காலினா 4 காலையுடையது நாற்காலி, அவ்வளவுதான். இப்ப மேஜைக்கு 4 கால் தான் இருக்கு, அப்ப ஏன் நாற்காலின்னு சொல்லல? நாற்காலினா 4 காலையுடையது. அப்ப நாற்காலி என்ற சொயர் நாற்காலியை குறிக்கும் பொழுது அது காரண பெயர், ஆனால் வேறு பொருளை குறிக்கும் பொழுது அது இடுகுறி பெயர். ஆனால் இங்கே சித்தாந்தம் என்பது எந்த சித்தாந்தத்தை சொன்னாலும் இங்கே சொல்லப்படுகின்றது சிவாகமங்களின் முடிவாகிய சித்த முடிவு என்பதுதான் சித்தாந்தம். ஆகவே அது காரண இடுகுறி என்று பெரியவர்கள் சொன்னார்கள். சொல்லலாம், தெரிஞ்சுக்கும். அப்படியானால் வேதாந்தம் சித்தாந்தம் அப்படி இன்னொன்று ரெண்டு இருக்கு, அது வேற குழப்பது நாட்டையெல்லாம். வேதாந்தம்னா என்ன, சித்தாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா அந்த சொல்லிலே இருக்கிறது. அது உண்மையான பெயர் என்ன கேட்டா, வேதத்தினுடைய முடிந்த முடிவு வேதாந்தம், ஆகமத்தினுடைய முடிவு ஆகமாந்தம். வேதாந்தம் ஆகமாந்தம் அப்படிதான் சொல்லணும். ஆனாலும் இந்த ஆகமாந்தத்துக்கு இன்னொரு பெயர் சித்தாந்தம், அவ்வளவுதான். அப்ப சிவாகமங்கள், 28 சிவாகமங்களின் வழியாக சிவபெருமான் உணர்த்திய செய்திகள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேதம், வேதத்தின் வழியாக இறைவனை காணலாம் என்று சொன்னால் வேதங்களின் வழியாக இறைவனை காண முடியாது. வேதம் சிவபெருமான் செஞ்சதுதான், ஆனா அது மூலம் போனா காண முடியாது. ஆகவும் சிவபெருமான் செய்ததும் அது மூலம் காணலாம். நாங்க வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கந்த நுண்ணியன், ஆனா அப்பேற்பட்டவன் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படின்ட்டார் மாணிக்கவாச. ஆகமமான அன்னிப்பான், நெருங்கி வருவான் அப்படின்ட்டார். ஆகவே அந்த 28 சிவாகமங்களின் வழியாக சிவபெருமான் நமக்கு என்ன அருளி செய்தாரோ அந்த சுருக்கம் தான் சித்தாந்தம், வேற ஒண்ணு இல்லை. அப்படியானால் அந்த 28 ஆகமத்தையும் நாம என்னைக்கு படிக்க போறோம்? அது ரொம்ப நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, இந்த ஒரு பிறவி காணாது. அடுத்தது இன்னொரு கேள்வி வரும், பகுத்தறிவு கேள்வின்னு ஒண்ணு வரும். இந்த 28 ஆகமத்தை சிவபெருமான் என்னைக்கு எழுதினார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, சிவபெருமான் இந்த உலகத்தை என்றைக்கு படைத்தாரோ அன்றைக்கே ஆகமத்தையும் சொல்லிவிட்டார். ஆனால் அதை கேட்கக்கூடிய பக்குவம் என்பது நமக்கு எப்பொழுது வருகிறது என்றால் பல பிறவிகளுக்கு அப்புறம் வருது. அப்போ டிலே அவர் மேல கிடையாது. சிவபெருமான் இந்த உலகத்தை சிறு செய்கின்ற காலத்திலேயே ஆகமங்களை உண்டாக்கிவிட்டார். பக்குவம் உடையவர்களுக்கு அப்பொழுதே விளங்கிவிட்டது. ஆனால் நம்பு வந்தவர்கள் பல பிறவிகளை, எண்ணறிய பிறவிகள், அந்த பிறவிகளிலே நாம் இருந்து உழன்று உழன்று ஏதோ நம்மையும் அறியாமல் செய்த ஒரு சிவபுண்ணியத்தின் காரணமாக இவற்றையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் சிவபெருமான். அப்படியானால் அந்த 28 ஆகமத்தை நேரடியாக படிக்க முடியுமான்னா முடியாது. ஆகவே என்ன செய்தார்கள் நம்முடைய ஞானிகள், என்ன செய்தார்கள் என்றால் அந்த 28 ஆகமங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை நமக்கு பிழிந்து கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனா மிக்சியில போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு அப்படித்தானே, உரிச்சு சாப்பிட கூட கஷ்டமா இருக்கு, மிக்சி வந்தாச்சு. அது போல அந்த ஆகமங்களுடைய சாரத்தை நமக்கு 14 சாத்திரங்களாக அருளி செய்தார்கள். ஆகவே தான் சொன்ன சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டார் அருணந்த சிவன். ஆகவே சிவாகமங்களுடைய சாரம் தான் சித்தாந்தம். இப்ப அந்த சைவம் சிவம் என்பது யார் என்பதை சிவபெருமானே விளக்குனா பிரச்சனை இல்லை இல்லையா, இன்னொரு ஆள் விளக்குனா தானே பிரச்சனை வரப்போகுது. ஆகவே அவரே சொல்லிடுறார். ஆகவே அதை குருமுகமாகத்தான் கற்க வேண்டும். பல நீதியை கந்தசாமி அருமையா சொன்னார். இந்த சித்தாந்தத்தை கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்வார், கேட்போர். ஏன்னா எந்த ஒரு நூலை சொல்வதாக இருந்தாலும் ஒரு 8 அங்கம் சொல்வார். ரொம்ப அருமையாக பாயிரம்னா எப்படி இருக்கணும், கேட்போர் பயனே ஆயன் பொருளும் வாய்ப்பக்காட்டல் பாயிரத்தியல் வேம்பர். கேட்பதற்கு ஒரு தகுதி வேணும், சொல்லுகிறவர் சொல்லிட்டே போயிடலாம். ஐன்ஸ்டீன்ட்ட போய் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டினா என்னன்னு எந்த நேரத்தில் கேட்டாலும் அவர் சொல்லிடுவார், நமக்கு விளங்கணுமே இல்லையா. ஆகவே கேட்பவர்கள் அதுக்குதான் சொல்வாங்க சாஸ்திரம் அதிகாரி. அதிகாரின்னு சொன்னா ஆபீசர் அர்த்தம் இல்ல, சாஸ்திரத்தை கேட்பதற்குரிய அதிகாரி அல்லது நமக்கு மாணாக்கன் அல்லது பக்குவம். பக்குவம்னா என்னென்ன, எப்பயுமே என்னன்னு கேட்டாதான் சிக்கல். உங்களுக்கு பக்குவம் வரல சார், நான் சொல்ற கருத்துக்கு மாற்று கருத்து நீங்க சொல்ல இன்னைக்கு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இன்னும் பக்குவம் வரல சார் அப்படின்றார். பக்குவம்னா என்னன்னு அடுத்த கேள்வி கேட்டாதான் சிக்கல் வரும். பக்குவம் என்றால் சாமி சொன்னார், ஆசிரியன் உணர்த்தியவாறே அறிதல். பக்குவம்னா என்னன்னு கேட்டா, நான் என்ன சொல்ல வரணும், என்னுடைய உள்ள கிடக்கை, அந்த உள்ள கிடக்கையை அப்படியே பிடிச்சா பக்குவம். வார்த்தைகள் பிடிக்கப்படாது. ஆகவே பக்குவம் என்றால் ஆசிரியன் உணர்த்தியவாறே அறிதல் சொன்னாங்க. அப்படி இந்த சைவ சித்தாந்தம் என்பது பல்வேறு காலங்களிலே, இது கொள்கை விளக்கம் மட்டுமா என்றால் பொதுவாக இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், தத்துவத்துக்கும் சமயத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் எத்தனையோ தத்துவ ஞானிகள் தோன்றினார்கள், சாக்ரட்டீஸ்ல இருந்து அரிஸ்டாட்டில் இருந்து இன்னைக்கு சமீபத்தில் வந்த ஓஷோ வரைக்கும் எல்லாம் தத்துவ ஞானிகள்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப தத்துவ ஞானிக்கும் சமய ஞானிக்கும் என்ன வித்தியாசம் தெரியும். தத்துவம் என்றால், தத்துவ ஞானி என்றால் யார், சமய ஞானி என்றால் யார், அந்த கேள்வி கேட்டால் நிறைய விளக்கம் சொல்லலாம். அது சமயம் என்று சொன்னாலே என்னன்னா மூணு அங்கம் இருக்கணும் சமயத்தில். ஒன்று கொள்கை விளக்கம், இரண்டாவது சமய ஒழுக்கங்கள், மூன்றாவது சமய கிரியைகள். இந்த மூன்று இல்லைன்னா அதுக்கு பேர் சமயம்னு பேர் இல்லை. ஆனா தத்துவத்துக்கு அப்படி கிடையாது. தத்துவ ஆசிரியர் என்னன்னா சொல்லிட்டே போலாம், நீங்க அதன்படி நீங்க நடக்கிறீங்களான்னு அவரை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நம்மளை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படின்னா ஒரு தத்துவ ஞானி அவ்வளவுதான். இந்த தத்துவம் என்ற சொல்லிக்கு ஒரு தனிப்பெயர், தனிப்பொருள் இந்த சைவ சித்தாந்தத்தில். பொதுவாக தத்துவம் என்றால் பிலாசபின்னு அர்த்தம் இன்னைக்கு உலகியல்ல. ஆனா சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவத்தை பற்றி உண்மை விளக்கம் சொல்ல போகுது. அம்மா சொல்ல போறேன், அங்க சைவ சித்தாந்தம் 36 தத்துவம் சொல்லுதுன்னா அங்க 36 பிலாசபி சொல்லுதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி இன்னைக்கு அப்படி நினைக்கிறாங்க. ஆகவே சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்களை பற்றி பேசுகிறது அப்படின்னு ஒரு SLC பையனை கூப்பிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுன்னா என்ன சொல்லுவான், சைவ சித்தாந்தம் ஸ்பீக்ஸ் அபவுட் 36 பிலாசபிமா. போச்சு, அடிப்படையே அடிஞ்சு போச்சு. ஒரு தத்துவத்தை சொல்லாத உண்மை, 36 தத்துவத்தை சொல்ல குழப்பம்னு அர்த்தம். அப்ப என்ன கேட்டா, பல சொற்கள் அந்த என்ன பொருளிலே அங்கே கையாளப்படுகிறதோ அந்த பொருள அங்க ஒரு தனி அர்த்தம் இருக்கு. அதுபோல அது ஒரு உண்மை. உள்ள போனா நமக்கு தெரிய போகுது, தத்துவம் என்பதற்கு சித்தாந்தம் ஒரு தனி அர்த்தம் சொல்ல போகுது. ஆனாலும் இன்னைக்கு உலகியல்ல தத்துவம்னா பிலாசபின்னு வச்சுக்கணும். அதனால தத்துவ ஞானினா என்னன்னு கேட்டா, கொள்ளிகளை சொல்லுவான் சாக்ரட்டிஸ் மாதிரி, எதையும் ஏன் 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 கேளு கேளுமா. ஆனா என்ன சொல்ல மாட்டான்னு கேட்டா, என்ன செய்யணும் சொல்ல மாட்டான், ஏன்னு கேட்டுட்டே இரு. பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் ஏன்னு கேட்டுட்டே இருந்தா என்ன விமோசனம், எதையும் ஏன் ஏன் என்று கேள். அப்படின்னா காலையில் எழுந்திருக்கு என்ன தூங்குற வரைக்கும் ஏன் 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 கேட்டுட்டே தூங்கிட வேண்டியதா? பதில் வரணும் இல்லையா, என்ன செய்யணும். சுருக்கமாக சொல்வதா இருந்தால், ஏன்னு கேளுங்கிறமே தத்துவ ஞானி, என்ன செய்யணும் சொன்னா சமய ஞானி, அவ்வளவுதான். என்ன செய்யணும்னு சொல்லணும் இல்லையா. முக்கியம் வந்து செயல் தான் முக்கியம். ஆகவே அப்படி ஒரு விளக்கம் வச்சுக்கலாம், ஏன்னு கேட்க சொன்னா தத்துவ ஞானி, என்ன செய்யணும் சொன்னா சமய ஞானி, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகவே சமயம் என்பதை சொன்னால், சமயம் என்பதற்கு ஒரு தனி பொருள் இருக்கு. சமயம் என்று சொன்னால் சமய கொள்கை கட்டாயமா இருக்கணும், கொள்கை விளக்கம். அடுத்தாப்புல நடந்து கொள்ளக்கூடிய ஒழுகல், இந்த ஒழுகல் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. உலக ஒழுக்கம் என்பது வேறு, சமய ஒழுக்கம் என்பது வேறு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படிம்பார் திருவள்ளுவர், அங்க உலக ஒழுக்கம். ஆனா சார்பு உணர்ந்து சார்புகளை ஒழுகின்பர், அங்க உலக ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம்ங்கிற சொல்லியே திருவள்ளுவர் ரெண்டு இடத்துல பயன்படுத்துறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாத. அப்படின்னா கந்தசாமி சொன்ன மாதிரி எல்லாரும் சட்டை போட்டு தான் வரணும்னா, எல்லாரும் சட்டை போட்டு வந்தா அது உலக ஒழுக்கம். எல்லாரும் எப்படி இருக்காங்க அதே போல இருக்கிறது. இந்த கோவணம் கட்டாத உள்ள கோவணம் கட்டினியும் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல. ஆனா இன்னொரு இடத்துல திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா, சார்பு உணர்ந்து சார்பு கடக ஒழுகின் அப்படின்னாரு. அங்க பரிமேலர் எழுதினாரு, ஈண்டு ஒழுக்கம் என்றது யோக நெறி ஒழுகுதல் ஐம்பர். அந்த இடத்துல ஒழுக்கம்னா உலக ஒழுக்கம் இல்லைன்ட்டார். ஈண்ட பரிமேல வரைக்கும் அதான் சிறப்பு. ஈண்டு ஒழுக்கம் என்பது யோக நெறி ஒழுகுதலை. அப்ப சமய ஒழுக்கம் என்றால் அந்த சமயத்திலேயே சொல்லப்படுகின்ற கோட்பாடுகளின்படி நீங்கள் ஒழுகுதல். அப்புறம் அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, அந்த ஒழுகுதல்னா எப்படி சார் ஒழுகிறது, இஷ்டம் போல ஒழுகிறதான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்ப நீங்க எத்தனையோ இயக்கங்கள், ஆன்மீக இயக்கங்கள் ஒவ்வொரு கொள்கையை சொல்லுது. அப்ப இஷ்டம் போல ஒழுகிறதானா, இஷ்டம் போல ஒழுகிறது இல்ல, அந்த சமய ஞானிகள் என்ன கிரியையை வகுத்தார்களோ அந்த கிரியையின்படி ஒழுகுதல். அப்ப சமயம் சொன்னா மூணு வந்துருச்சு, கொள்கை விளக்கம், ஒழுக்க விளக்கம், கிரியை விளக்கம். இந்த மூணு இருந்தாதான் சமயம், இல்லைன்னா அது வெறும் தத்துவம் தான். ஆகையினாலதான் உலகத்தில் தோன்றிய தத்துவங்கள் எல்லாம் சமயங்களாக பரிணமிக்கவில்லை. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோவெல்லாம் சமயமா வந்து ஏன் வரல? தத்துவமா தான் இருந்தது, சமயமா வரல இல்லையா? சமயமா வரல. ஆனா நம்ம சமயம் என்னன்னு கேட்டா தத்துவமும் சொல்லுகிறது, ஒழுக்கமும் சொல்லுகிறது. ஆகவே அதற்கு சமயம் என்றால் அது தனி பொருள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி இந்த சைவ சமயத்தை பற்றி அப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இந்த சைவ சமயம் என்னைக்கு தோன்றியதுன்னு ஒரு கேள்வி. உலகத்தில் உள்ள எல்லா சமயங்களும் தோன்றிய காலம்னு ஒன்னு இருக்கு இல்லையா? உலக வரலாற்றை புரட்டினோம் என்று சொன்னால் எல்லா சமயம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் தோன்றியிருக்கு. ஆனா சைவ சமயம் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, பெரியவர்கள், சிவபெருமானும் அனாதி, அவன் ஏற்படுத்தின சைவமும் அனாதி. அதனாலதான் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு முதலே அனாதின்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? தாய்மிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி. அவருக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது மாணிக்கவா சுவாமிகள். அப்படியானால் சைவ சமயம் என்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைந்து ஒரு சமயமாக பரிணமிக்கவில்லை. இதுதான் பெரியவர்கள் சொன்ன முடிவு. ஆனா வரலாற்றாசிரியர் சொன்ன முடிவு வேற. அவன் என்ன சொன்னா, ஒரு காலம் சொல்லியிருக்கான் எல்லாத்துக்கும், வேத காலம், ஆகம காலம், சைவ காலம், வைணவ காலம். வரலாற்றாசிரியர் சொல்லுவாங்க. அவங்க ஏன் சொல்றாங்கன்னா, அதனுடைய நோக்கு வேறு. அவர்கள் அந்தந்த அரசர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் ஒன்னு மேன்மையடையது, ஒன்னு கீழ்மையடையது, அப்படிதான் அர்த்தமே ஒழிய, சைவ சமயத்தை பொறுத்தவரை அந்த காலத்தில் தோன்றியதுன்னு அர்த்தம் இல்லை. அதனாலதான் மெய்ப்பொருள் நாயனார் பண்ண சொல்லுவார், முன்னம் உரைத்த நூல், உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த நூல் அப்படிம்பார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியானால் இந்த 63 நாயன்மார்கள் தான் சைவத்தை வளர்த்தாங்களா சார்? ஒரு கேள்வி, ஒரு கேள்வி கேட்டா 63 நாயன்மார்கள் நமக்கு வழிகாட்டிகள். ஆனா 63 நாயன்மார்கள் வாழ்வதற்கு முன்பாகவே சைவம் இருக்கிறது, ஞாபகத்தை வச்சுக்கிடுங்க. தர்மம் முக்கியம். அவர்கள் தோற்றுவிக்கவில்லை. சந்தான குரவர்களோ சமய குரவர்களோ அல்லது நாயன்மார்களோ நம்ம சமயத்தை தோற்றுவிக்கவில்லை. அப்படியானால் இந்த சைவ சமயத்துடைய வளர்ச்சியை பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை, ஏன்னா நம்மள இப்ப தமிழ்ல தான் படிக்க போறோம், 14 சாத்திரங்களை தமிழில் படிக்க போறோம். அப்படியானால் இந்த சாத்திரங்கள் நமக்கு எப்படி கிடைத்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வரலாற்று முறையிலே ஒரு சின்ன குறிப்பை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் குறித்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில செய்திகள், அதாவது சங்க காலம் என்று சொன்னார்கள், முதற்சங்க காலம், இடைச்சங்க காலம், கடைச்சங்க காலம். மதுரைக்கு ஒரு பெருமை அதுதான், சங்கம் வளர்த்த மதுரை. இந்த மதுரைக்கு ஒரு பெரிய பெருமை. அந்த முதற்சங்க காலம் 4,440 வருஷம் இருந்துதான். இடைச்சங்க காலம் 3,700 வருஷம் இருந்தது. கடைச்சங்க காலம் 1,850 வருடங்கள் இருந்தது. அந்த சங்க காலம் முழுவதிலேயுமே எவ்வளவு நாள் பார்த்துக்கிடுங்க, நம்ம ஏசிபிசினே சொல்லப்படாது அப்படிம்பாரு. என்னுடைய நண்பர் சொல்லுவார், என்ன சார் ஏசிபிசி? அந்த கிறிஸ்து வச்சுதான் வரலாறு சொல்லணுமா சார்? நமக்குன்னு ஒரு கணக்கு இல்லையான்னு கேட்பார் இல்லையா? அதாவது அப்படி சொல்றதே நான் ஒத்துக்க மாட்டேன் பாரு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஏன்னா ஏசிபிசி, அதை வச்சுதான் நம்ம காரணம் சொல்லணுமா? நமக்குன்னு ஒரு வரலாறு இல்லையா, நமக்குன்னு ஒரு காலகட்டம் இல்லையான்னு இருக்குது இல்லையா? அப்படியானால் அப்படி இந்த மூன்று சங்கங்கள் வந்து கடைசி சங்கம், மூன்றாவது தமிழ்ச்சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கம் 1,850 வருடங்கள் இருந்ததாக நம்முடைய வரலாறு கூறுகிறது. அப்ப சங்கத்தில் தமிழதான் வளர்த்தாங்களான்னு அப்படி இல்லை. சங்கம் ஆயுத கலைகள் 64 வளர்த்தது. சங்கம்னா இதை உட்காந்து ரிசர்ச், தமிழ்ல மட்டும் ரிசர்ச் பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்லை, எல்லா கலைகளும் வளர்ந்தன. அதான் சங்கத்துக்கு பெரிய சிறப்பு. அந்த 1,850 வருஷம் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட அந்த மூன்றாம் சங்கம் என்பது முடிந்தது. அந்த முடிந்த காலம் நம்முடைய கணக்கில் கிபி 100 வச்சுக்கலாம். எனக்கு வச்சா சொல்ல வேண்டியிருக்கு. அந்த கிபி 100 வரைக்கும் மூன்றாம் சங்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த மூன்றாம் சங்க காலத்திலேயே தான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நூல் வந்து திருக்குறள். திருக்குறள் நமக்கு அரங்கேறிய காலம் கிமு 31 என்று வரையறுத்திருக்கிறார். உக்கிர பெருவெழுதி என்ற பாண்டிய மன்னனுடைய காலத்திலே திருக்குறள் அரங்கேறியது என்று வருகிறது. இதுவரைக்கும் சைவம்தான் சிறந்தது என்கிற எந்தவிதமான வேறுபாடும் தமிழ்நாட்டில் ஒன்னும் இல்லை. சிவ வழிபாடுதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்தது, சங்க காலம் முடிஞ்சு சங்கம் மருவிய காலம்னு ஒரு காலம் வந்தது. அது கிபி 100 300 வரைக்கும் சங்கம் மருவிய காலம், அது சங்க காலத்தினுடைய தாக்கம் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்தது, அதான் இருண்ட காலம், இருண்ட காலம்னு பேர். இந்த இருண்ட காலத்துக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வரலாறு பேர் கொடுத்துட்டாங்க, குப்தர்களுடைய காலம் பொற்காலம் கொடுத்திருக்கிறாங்க ஹிஸ்டோரியன்ஸ். அதுபோல வரலாற்றாசிரியர் இருண்ட காலம் நாங்க, அதுக்கே இருண்ட காலம் பேர் கொடுத்தாங்கன்னா, அந்த இருண்ட காலத்திலே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்த சண்டையெல்லாம் தமிழன் தமிழனோட சண்டை போட்டான், சேரன் பாண்டியன் மேல போர் தொடுப்பான், சோழன் சேரன் மேல போர் தொடுப்பான், இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இருண்ட காலத்துல என்னாச்சுன்னா, தமிழ்நாட்டை தமிழன் அல்லாதவன் படையெடுத்தான், அதான் இருண்ட காலம். அவனுக்கு மொழியும் தமிழ் அல்ல, சமயமும் சைவம் அல்ல. அப்படிப்பட்ட மன்னர்கள் படையெடுத்து நம்முடைய சைவ சின்னங்கள் சிவாலயங்கள் எல்லாவற்றையும் இடித்தார்கள். சமய சின்னங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன, சமயம் புகுத்த வேறு சமயம் வேற்று சமயம் புகுத்தப்பட்டது. இப்ப எத்தனையோ அயோத்தி நடந்திருக்குன்னு தெரியுது, ஒரு அயோத்தி இல்ல. ஆகையால என்னன்னா, ஹிஸ்டோரியன்ஸுக்கு வரலாற்றை சரியாக பிக்ஸ் பண்ண முடியல, ஆகவே அதுக்கு பேர் கொடுத்தா இருண்ட காலம். எங்களால கரெக்டா சொல்ல முடியல என்ன நடந்ததுன்னு, அப்ப சொல்ல இருண்ட காலம் பேர் கொடுத்தான். இந்த இருண்ட காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் களப்பிரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரச வம்சத்தினர்கள் இங்க தமிழ்நாட்டை வந்து தாக்கினார்கள். அப்போ என்னாச்சு ஒரு நிகழ்ச்சின்னு கேட்டா, சமண சமயமும் பௌத்த சமயமும் தமிழ்நாட்டிலே அப்பொழுதுதான் தலையெடுத்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல. சமண சமயமும் பௌத்த சமயம் தோன்றியது கிமு 600. ஆனா தமிழ்நாட்டை அந்த 600 காலமா தாக்கல, அப்புறம் ஒரு 300 தாக்கல. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, சமணமும் பௌத்தமும் ஒரு கிட்டத்தட்ட 700 காலம் கழிச்சுதான் தமிழ்நாட்டை தாக்கி இருக்கு. அது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த வாசனையே அடிக்கல. ஆகையினால என்னாச்சுன்னா, அந்த காலத்தை இருண்ட காலம்னு சொன்னாங்க. அந்த காலத்திலும் சில நாயன்மார்கள் தோன்றினார்கள், கூற்றுவ நாயனார், மூர்த்தி நாயனார், இவங்கெல்லாம் இருண்ட காலத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள். ஏன்னா சமண அரசர்களை எதிர்த்து போர் தொடுத்தார்கள் அவர்கள் எல்லாம். அதுல முக்கியமாக மூர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னர், விபூதி ருத்ராட்சம் ஜடாமுடியினாலேயே பாண்டிய நாட்டை ஆண்டார் மூர்த்தி நாயனார், பெரிய சிறப்பு. ஆகவே அவர்கள் எல்லாம் ஆண்டு அப்புறம் தான் என்னாச்சுன்னு கேட்டா, கொஞ்சம் சைவ சமயம் கொஞ்சம் அப்பா இப்பதான் என்ன நினைக்கிறாருன்னா, சிவபெருமான் கட்டாயமாக ஒரு ஆளை அனுப்பணும்னு நினைக்கிறார். நாம் தோற்றுவித்த சமயம், நாம் சொன்ன செய்திகள் தமிழ்நாட்டிலே இப்படி குறைந்து வருகின்றன என்று சொல்லி அவரே ஒரு பக்குவமுடைய ஆன்மாவை அனுப்புறார். அப்படி அனுப்பப்பட்ட ஆன்மாக்கள் தான் சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும். எங்கிருந்து அனுப்பிச்சார் கேட்டீங்கன்னா, அபர சுப்பிரமணியராக இருந்த சுப்பிரமணிய சாரூபம் பெற்ற ஒரு ஆன்மா, அந்த ஆன்மாவை சம்பந்தரா பிறக்க வச்சார். வாகீச முனிவனாக இருந்த அப்பர் சுவாமிகளை அவங்க அவதாரம் பண்ண வைத்தார். ஆக ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதான் சைவத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட கிபி 700 1200 வரை சைவத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லலாம். ரொம்ப அருமையா சொல்வார் சேக்கலார் பெருமான், மாதவம் செய்த தந்தி செய் வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அப்படிம்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுக்காக திருத்தொண்ட தொகையை நமக்கு தருவதற்காக தான் சுந்தரமூர்த்தி சுவாமி டெபியூட் பண்ணார் இல்லையா. அது ஒரு பொய் வழக்கு போட்டு இல்லையா, போடாதே போடாதே பொய் வழக்கு போடாதேங்கிறார் உலகத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முத முதல் பொய் வழக்கு போட்டவர் சிவபெருமான் தான். ஆகவே ஒரு வேண்டாத சார்ஜ் ஷீட்டையும் போட்டு, ஆகையெல்லாம் நீ சும்மா சொன்னா போகமாட்டான் அப்படிங்கறக்காக அனுப்பிச்சு வச்சார். ஆக வந்து ராஜபாட்டை ஏன்னு கேட்டா, சுந்தரர் அவதாரம் செய்யும் பொழுது ஏற்கனவே மாதவம் செய்த தமிழ்நாடு, ஏன்னா அப்புறம் சம்பந்தர் முன்னாடியே அவதாரம் பண்ணி மாதவம் செய்து விட்டது. ஆகவே மாதவம் செய்த தண்டிசை வாழ்ந்திட தீவிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, சுந்தரர் கால வரை இந்த 3 நாயன்மார்கள் 3 ஆச்சாரியமூர்த்திகள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சைவத்தை மீண்டும் தலையெடுக்க செய்தார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டிலே உள்ள சைவ சமயம் மீண்டும் புனருத்தாரணம் செய்யப்பட்டது, புத்துயி செய்யப்பட்டது என்று சொல்லலாம். அப்படி வந்த பொழுது இப்ப இன்னொரு ஆபத்து வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்த சமய குழப்பம், அந்த சமய குழப்பம் இப்பொழுது நீங்கியது. சைவ சமயமே மெய்ச்சமயம் என்கின்ற ஒரு பெரிய கருத்து தமிழ்நாட்டிலே வேரூன்றி எல்லாரும் மதுரையில் ஏழாம் நூற்றாண்டில் மதுரையில் இருக்க கோயிலுக்கு மூணு பேர் தான் போவாங்க, வேற யாரும் போக மாட்டாங்க. அப்படி இருந்திருக்கு ஒரு காலம். மற்றவங்க எல்லாம் போனா அரசனுக்கு ரிப்போர்ட் போயிருமா, சீரி ரிப்போர்ட், இவர் போய் சிவங்கோயில போய் சாமி கும்பிட்டாரு ரிப்போர்ட் போயிரு ராஜாவுக்கு, ஆகவே யாரும் கோயிலுக்கு போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருந்திருக்கு ஏழாம் நூற்றாண்டுல. அருமையாக மங்கையர்க்கரசியாரை சொல்லும் பொழுது சொல்லுவார், தென்னர்குல பழி தீர்த்த தெய்வ பாவைம்பர். அந்த வார்த்தை என்ன ஒரு பெரிய அற்புதமான வார்த்தை. மங்கையர்க்கரசியாரை சொல்வார், தென்னர்குல பழி தீர்த்த தெய்வ பாவை. ஏன்னா பாண்டிய நாட்டுக்கு பழி வந்தது, தென்னர்னா பாண்டியன் அர்த்தம். பாண்டிய நாடு சிவபெருமானால் ஆளப்பட்டது, வேற எந்த நாட்டுக்கும் பெருமை, அப்படி ஒரு பெருமை கிடைக்கல. மற்ற நாட்டையெல்லாம் சிவபெருமான் தோன்றியிருக்கிறார், அழிச்சிருக்கிறார், மறைஞ்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா பாண்டிய நாட்டை மட்டும்தான் பாண்டிய மன்னனாகவே இருந்த ஆண்டார், ஒரு பெரிய சிறப்பு மதுரைக்கு. அதான் தென்னாடுடைய சிவனைன்னு சொன்னது காரணம், தென்னாடுனா பாண்டிய நாடுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்பேற்பட்ட பாண்டிய நாட்டில் இப்பொழுது என்னாச்சுன்னா சமணம் வந்தது. அப்ப என்னாச்சுன்னா சிவபெருமான ஆண்ட நாட்டில் சமணம் வந்தது. அப்ப பழி இல்லையாது, எவ்வளவு பெரிய பழி. சிவபெருமான் ஆண்டிருக்கிறார், மீனாட்சி ஆண்டிருக்கிறார், முருகக்கடவுள் ஆண்டிருக்கிறார், இந்த மூணு பேர் ஆண்டது பாண்டிய நாடு ஒண்ணுதான், வேற எந்த நாட்டிலையும் ஆளல. அப்படி இப்படி மூன்று பேரும் ஆண்ட நாடு சமணத்தை தழுவியது என்றால் என்ன எவ்வளவு பெரிய பழி. அது அதான் சொன்னார், தென்னர்குல பழி, அந்த பழியை தீர்த்தவள் பாண்டிமாதேவி, தென்னர்குல பழி தீர்த்த தெய்வ பாவைன்னு சொல்வார். அப்படி வந்தது, ஆனா சைவமே மேல் சமயம் என்று வந்தது. ஆனால் என்னாச்சுன்னா இன்னொரு தாக்கம் வந்தது. என்ன தாக்கம் வந்ததுன்னா, சைவ சமயம் என்ன சொல்லுது, சைவ சமயத்தினுடைய கொள்கை என்ன. சமய குழப்பம் நீங்கி சைவ சமயமே மெய்ச்சமயம் நிறுவியாச்சு. ஆனா இன்னொரு ஆபத்து, தலைவலி போய் திருகுவலி வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தலைவலி போய் திருகுவலி வந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சான். மாணிக்கவாசருடைய காலத்திற்கு அப்புறம்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட மாணிக்கவாசருடைய காலத்தில் பௌத்தம் மேலோங்கி இருந்தது. ஆகவே பௌத்த சமயத்தை அவர் உள்ளீடற்ற சமயம் என்று நிறுவி சைவத்தில் நிலைநாட்டினார். அவர் பட்டு சிவபெருமானே பல அற்புதங்களை செய்திருக்கிறார், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆகவே சமணமும் பௌத்தமும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை விட்டு விரட்டப்பட்டன. சைவ சமயமே மெய்ச்சமயம் நிறுவப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இங்கே ஒரு கருத்து வந்தது. இந்த நால்வர்கள் சொல்லியிருக்க